Jesus, you're glorious. நித்தியம் தேவனுக்குள்ளாக இருக்கிறது. கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு எந்த ஒரு கோளமோ அல்லது பிளானட் நட்சத்திரமோ எதுவோ சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் சகலத்திலும் நிறைவுள்ளவராகவே இருந்தார். சர்வ வல்லமையுள்ள திரியக தேவன் ஒருவரே மூன்று பேராக இயங்குகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா என்று நாங்கள் அழைக்கிறோம். அவர் சகலத்தையும் திட்டமிடுகிறார். வார்த்தையாகிய தேவன் இன்னமும் இயேசு குமாரன் என்று அழைக்கப்படவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தார். வார்த்தை தேவனோடு இருந்தார். வார்த்தை தேவனாயிருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டாகியது எல்லாமே அவர் மூலம் அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தாவியாகிய தேவன் திருத்துவத்தின் வல்லமையாக குரலாக அவர் அங்கே இருந்தார். பிதா தம்முடைய திட்டத்தின்படி கண்கள் காண்பவைகளையும் காணாதவைகளையும் அவர் சிருஷ்டிக்க திட்டமிட்டு இந்த பேச்சுவார்த்தை ஒருவர் ஒருவருக்கு இடையிலே நடந்தது. இன்னமும் ஒரு தேவதூதனும் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஒன்றுமே இல்லாத நேரத்திலே தேவன் திட்டமிட்டார். அந்த சம்பாஷணையிலே அந்த திட்டத்தை வார்த்தையாகிய தேவன் இப்பொழுது இயேசு என்று அழைக்கிறோம், தேவகுமாரன் என்று அழைக்கிறோம், இரட்சகர் என்று அழைக்கிறோம், இம்மானுவேல் என்று அழைக்கிறோம். அவரிடத்திலே கேட்டார், இதோ என்னுடைய திட்டம். முதலில் சர்வ லோகத்தையும் நாங்கள் சிருஷ்டிக்க போகிறோம். அதன் பிறகு எங்களை போல எங்களுடைய ரூபத்திலே மனுஷர்கள் எனப்பட்டவர், எங்கள் குடும்பத்திலே தேவ குடும்பத்திலே சேர்த்துக் கொள்ளும்படிக்கு நித்திய காலமாய் எங்களது மகிமையையும் ஆளுகையையும் அவர்களும் பங்கெடுத்து செயல்பட எங்கள் மகிமையையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள அற்புதமான ஒரு ஜீவியத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த நான் திட்டமிட்டிருக்கிறேன். ஆனால் காரியங்கள் இவ்விதமாய் நடக்கும். அதிலே முதலாவது மனுஷனே தவறி போவான். சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். ஆதாமும் அப்படி இருந்தாலும் அதன் பிறகு சாத்தானின் சுபாவத்தோடு அவனை பின்தொடர்ந்து வந்த மனித குலம் அனைத்தையும் நாங்கள் மறுபடியும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அழைத்து அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து அவர்களுக்குள்ளே மறுபடியும் எங்களது ஆவியை கட்டளையிட்டு நித்தியத்துக்குமான அவர்கள் எங்கள் பிள்ளைகளாக இருக்கும்படி நான் விரும்பி இந்த திட்டத்தை வைக்கிறேன். இதோ நீர் என்ன சொல்லுகிறீர்? வார்த்தையாகிய தேவன் அதை கேட்டு ஆவியானவரை பார்த்தார். நல்லது, விழுந்த மனுஷருக்கு இப்பொழுது எப்படியாக மறுபடியும் எங்களோடு சேர்த்துக் கொள்ள போகிறோம்? பிதா தொடர்ந்து பேசினார்.
நம்மை போல் அவர்களுக்குள்ளே ஒருவர் தேவை.
எங்களில் ஒருவர் கீழே அங்கே போக வேண்டும். அவர்கள் இந்த சரீரத்திலே இருக்கிறபடியால் அதே விதமான முறையிலே அங்கே உலகத்துக்குள்ளே அங்கே போய் அவர்களது நெருக்கங்களை அனுபவித்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நான் கொடுத்த அந்த வேலையையும் செய்து பாவத்தினூடாக வந்த மரணம், நோய்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அழித்து அந்த கொடூரமான சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவ்விதமான ஒரு அந்த ஊழியத்தின் பாதை இருக்கிறது. அவர்கள் மறுபடியும் எங்கள் குடும்பத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். படுவதற்காக குமாரன் வார்த்தையாகிய தேவன் பிதாவை பார்த்தார். ஓகே டாடி, ஐ வில் கோ. நான் போகிறேன். வார்த்தையாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை பார்த்தார். அதன் பிறகு பிதாவின் முகத்தை பார்க்கிறார். மரித்ததுக்கு பிறகு அதன் பிறகு என்ன? மூன்றாவது நாளிலே நான் உண்மை மறுபடியும் எழுப்புவேன். ஆவியானவர் சொன்னார், அந்த வேலை என்னுடையது, நான் உம்மோடு கூட வருகிறேன். பிதா இயேசு அல்ல, பிதா ஆவியானவரும் அல்ல, ஆவியானவர் பிதா அல்ல, ஆவியானவர் வார்த்தையாகிய தேவன் இயேசுவும் அல்ல. இயேசு ஆவியானவர் அல்ல, அவர் பிதாவும் அல்ல. மூவரும் வித்தியாசமானவர்கள். மூவருக்கும் வித்தியாசமான சித்தம், உணர்ச்சிகள், அவர்களது யோசனைகள். ஒன்றாக செயல்படுகிறார்கள். மனுஷர்களை மீட்டெடுக்க வந்தது பிதா அல்ல, ஆவியானவரும் அல்ல, வார்த்தையாகியது அவர். அவர் இந்த மனிதனுடைய சரீரத்திலே மரியாளின் கற்பத்துக்குள்ளாய் தோன்றியதும் அதை செய்து முடித்து அவரை உள்ளே கொண்டு வந்தவர் காட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். மரியாளுக்கு அது கூறப்பட்டது, த ஹோலி ஸ்பிரிட் ஷல் ஓவர் ஷேர் யூ த பவர் ஆஃப் த மைட்டி. தேவனாய் இருந்தவரை 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே தோன்றும்படிக்கு செய்தவர் சர்வ வல்லமை உள்ள சத்திய ஆவியாகிய தேவனானவர். இந்த உலகத்தின் சிருஷ்டிகர், சட்டங்கள் எல்லாமே இயேசு வாங்கி எடுத்தார். இயேசு சொன்னார், ஆவியானவரிடத்திலே 3rd day என்னை நீர் எழுப்பும் பொழுது, என்னை குணமாக்கி நீர் எழுப்பும் பொழுது என் காயங்களை தேவ குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு இந்த உலக ஜனம் அனைத்துக்குமாக இந்த பாடுகள் காரணமாக இருக்கிறதுனாலே, அது எனக்கு கொடுக்கப்பட்டதுனாலே இந்த காயங்களை அதே இடத்திலே வையும், இந்த துவாரங்களை காலிலேயோ கையிலேயோ அதை குணப்படுத்த வேண்டாம். அவர்கள் அதை அறியட்டும், அவர்களுக்காக, உனக்காக, எனக்காக, இந்த உலக ஜனம் ஒவ்வொருவருக்குமாகவும் அவருடைய அந்த ஆணி பாய்ந்த காயங்கள் அது அப்படியே இருக்கட்டும். ஆவியானவர் சொன்னார், ஓகே, ஐ வில் லீவ் தோஸ் வூண்ட்ஸ். எல்லா இடத்தையும் நான் குணமாக்குகிறேன். விலாவில் குற்றிய அந்த துவாரம், அதையும் நான் கொடுக்கிறேன். ஓகே, நவ் ஐ வில் கோ. அந்த சம்பாஷணையின் போது நடந்த சில காரியங்களை ஏசாயா 42nd chapter நாம் வாசிக்கிறோம். இதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன். பிதா வார்த்தையாகிய தேவன் இயேசுவை குறித்து பேசுகையிலே இந்த வார்த்தைகள் ஆவியானவர் மூலமாக கேட்கப்பட்டு ஏசாயா திகதரிசிக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் ஏறக்குறைய 2750 பிறகு நாங்கள் அதை வாசிக்கிறோம். என் தாசன் யார்? வார்த்தையாகிய தேவன் அவர் மேல் என் ஆவியை பரிசுத்த ஆவியானவரை அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் பெரிய சத்தம் போட மாட்டார். தம்முடைய குரலை உயர்த்தவும் அதை தெருக்களிலே கேட்கவும் பண்ண மாட்டார். ஒரு நெறிந்து போன ஒரு புல்லை முறியாமலும் மங்கி எறிகிற ஒரு திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு தீவுகள் காத்திருக்கும்.
வானங்களை சிருஷ்டிச்சு அவைகளை விரிச்சு பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, இதோ பிதாவாகிய தேவன் வார்த்தையாகிய தேவனோடு பேசுகிறார், நீர் யாருக்கு கூறப்படுகிறது? வார்த்தையாகிய தேவன் இயேசுவுக்கு கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு இயேசு என்று பெயர் இல்லை. God the Word, வார்த்தையாகிய தேவன், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வார்த்தையானவர் மனுஷனாகினார். அந்த வார்த்தையானவர் தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தையானவர் தேவனாயிருந்தார். நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சுரைச்சாலையிலே இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு நான் ஒளியாகவும் வைத்தேன். ஆதியிலே ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படாத நேரத்திலே திரியக தேவனுக்கு இடையிலே நடந்த சம்பாஷணையிலே ஒரு சில பகுதி, I am going to be with you, I will hold your hand and I will protect. அவர் வரப்போகிற ஜாதியாகி இஸ்ரவேல் ஜனத்து கூடாக தம்முடைய ஜனங்கள் என்று அவர் அந்த நேரத்திலே அழைத்தார். ஏன்? ஆபிரகாமின் கீழ்ப்படிதலினாலே முழுவதுமாய் அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் பண்ணிய உடன்படிக்கை. ஆதியாகமம் 15 17 நீங்கள் பார்க்கலாம், 22 பார்க்கலாம். The covenant, அந்த ஜனத்துக்கு உடன்படிக்கையாக இன்னும் புறஜாதிகளுக்கு தேசங்கள் எல்லாவற்றுக்கும் அதிலே குடியிருக்கும் புறஜாதி ஜனங்கள், நாங்கள் எல்லாரும் புறஜாதிகள், அவர்களுக்கும் உம்மை நான் ஒளியாக வைக்கிறேன். இயேசு கிறிஸ்தே சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் கிறிஸ்தவம் என்று பிசாசு ஏற்படுத்திய ஒரு மதத்தின் தலைவர் அல்ல. அவர் அந்த மதத்தை பரப்பவோ அந்த மதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமும் இல்லை. அந்த பெயர் கூட இந்த வேத புத்தகத்திலே இல்லை. You cannot find the name Christianity, கிறிஸ்தவம் என்றொன்று இதிலே இல்லை. அவர் வந்தது ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக, அவர் வந்தது புறஜாதிகளுக்கு ஒளியாக. மனுஷனுக்கு தேவை ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. உடனடியாக அதுல என்ன பார்க்கிறோம் நாங்கள் வாசித்தோம், நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும். வேத வாக்கியம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் ஒளி இந்த உலக ஜனங்களில் அவர்களுக்குள்ளே புகுந்து அது ஒளியை கொடுக்காதபடிக்கு
இந்த உலகத்தின் தற்காலிக அதிபதியாக மறைவாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் அவனுடைய கூட்டமும் அசுத்தாவிகளும் இந்த உலக ஜனத்தின் மனுஷர்களை உன்னுடைய கண்களை என்னுடைய கண்களை ஒரு நேரத்திலே ரட்சிப்பு அடையாத வெளிச்சத்துக்குள்ளே வராத விடுதலை அடையாத ஏதோ ஒரு எங்களுக்கு தெரிந்த ஒரு வழியிலே ஒரு மதத்திலே அது கிறிஸ்தவமாயும் இருந்தது. சிலர் இன்றைக்கே தங்களை அறியாமலே நான் ஒரு கத்தோலிக்கம், நான் ஒரு ஆங்கிலிக்கன், நான் ஒரு மெதடிஸ்ட், நான் ஒரு அது, நான் ஒரு இது. தேவன் சொன்னார், இந்த வார்த்தையின்படி நீ பேசாவிட்டால் உனக்குள்ளே வெளிச்சம் ஒளி இல்லை. There is no light. இவர்கள் எல்லாம் பிடித்திருப்பது ஒரு நாமத்தை, மனுஷன் கொடுத்த ஒரு நாமத்தை, ஒரு கூட்டத்தாரின் நாமத்தை, அந்த பெயரை அதிலே பெருமைப்படுகிறார்கள். ஏன் வஞ்சிப்பு, ஏன் குருட்டாட்டம்? இந்த உலகத்தின் தற்காலிக அதிபதியாக வஞ்சித்து ஜனங்களை குருடாக்கி அவன் வைத்திருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4:3-4 கூறுகிறது. அதனால் தான் பிதா சொன்னார், நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும். 1500 மதங்களும் பின்பற்றலாம், நீ ஒரு பொய் சொல்லாதிருக்கலாம், ஆனால் ஜீவ ஒளி உனக்குள்ளாக வராவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ளாக வராவிட்டால், பிரதர், when you die you will be separated from God. மறிக்கும் பொழுது தேவனை விட்டு நித்தியத்துக்குமாக பிரிந்தே இருப்பாய். மனுஷன் இருளிலே இருக்கிறான், இருள் பிசாசினுடைய ராஜ்யம், இருள் பிசாசினுடைய போதனைகள், இருள் பிசாசினுடைய வேலைகள், வஞ்சிப்புகள், அவனுடைய பெரிதான ஒரு ஆயுதம் எது தெரியுமா? இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ தாழ்மையோடு, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து அதை கூட அதிலே சொன்னார் தெரியுமா? அது பார்த்தாயா? அதிலே அந்த 42 அதிகாரத்தில் அவர் சொன்னதை பார்த்தாயா? 5 வசனத்தை ஏன் அதை இடையிலே சொன்னார்? வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதிலே இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் மூச்சு, அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை, அவரை தவிர வேறு ஒரு இரட்சகர் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவருமே இல்லை. நான் அதை அறியேன். எத்தனை தடவை அவர் சொல்லியிருக்கிறார், நானே இவைகளை செய்தேன், நான் ஒருவராக பூமியையும் மரங்களையும் சிருஷ்டித்தேன், என்னை தவிர வேறு ஒரு இரட்சகர் இல்லை, என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. நீர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும். எத்தனை பேர் இன்றைக்கு உலகம் எங்கும் தாங்கள் போகும் பாதை சரி என்று இருக்கிறார்கள். நான் போகும் வழி என்னுடைய மதம் சரி. தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒளி தேவை. உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, வானங்களை பரப்புவதற்கு முன்பதாக நான் திட்டமிட்ட காரியத்தை நிறைவேற்றியே தீருவேன். ஜாதிகளுக்கு அவரை உடன்படிக்கையாகவும், புறஜாதிகளுக்கு அவரை ஒளியாகவும் நான் வைத்தேன். ஏன்? குருடர்களுடைய கண்களை திறக்க, இருளிலே இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து வெளியிலே கொண்டு வர. யார் இவர்களை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போனது? சாத்தான், பிசாசு, அசுத்தாவிகள். எத்தனை பேரை இந்த நாளிலே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்? நேற்று சின்ன சிலை சில சம்பவங்கள் கேள்விப்பட்டேன். ஓ மை காட், தேவனே, எத்தனை பேர். கடந்த தடவையிலே ஒரு சகோதரிக்கு அவருடைய கணவன் மறித்து போய் 25 வருடங்களாகியும் அவர் இரவு நேரத்திலே வந்து தன்னோடு அந்த பாலியல் உறவிலே ஈடுபடுகிறதும் போவதுமாக,
ஐயோ என்னாலே முடியாது. ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா?
தேவன் அப்படி அந்த முழுவதுமாய் கணவனை போல வந்து அந்த உறவிலே ஈடுபட்டாலும் அது என் கணவன் அல்ல, அது சைத்தான், அது ஒரு பிசாசு என்று தேவன் அவருக்கு வெளிப்படுத்த இருந்தார். தேவன் அந்த சகோதரியை மறந்தாரா? இல்லை. அவர் அவருடைய மகா இரக்கத்தின்படி குருடர்களை அவர்கள் தெரியாத பாதையிலே வழிநடத்தி, அவர்கள் அறியாத பாதையிலே கொண்டு வந்து அந்த தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து வனாந்தரமாய் இருக்கிற இடங்களை தண்ணீர் தடாகமாக்குவேன். அவர் சொன்னார், குருடர்களை அவர்கள் தெரியாத பாதையிலே நான் அழைத்து வருவேன், நான் நானாக அதை செய்வேன். சகோதரியை நான் நேற்று கண்டேன், அதோ இருக்கிறாள். என்ன சிஸ்டர், ரெண்டு கிழமை மூணு காடலே உள்ள எங்கே அப்படி என்று கேட்டேன். ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார், அது அன்றைக்கே போச்சு. Praise the Lord. Can you make her get up? அதிலே நிலவும் சிஸ்டர் ஃபாத்திமா அலபி, நிலவும் உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைத்ததல்லவா அங்கிருந்து போய், முற்றிலுமாக விடுதலை. சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்களும் நோய்களும் போயிட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, போயிட்டது கையை காட்டுங்க. நீங்கள் ஆண்டவர் செய்ததை சொல்ல உங்களுக்கு நேரம் கொடுப்பேன். நான் உட்காருங்கள். அவ போய் தனக்கு நடந்த விடுதலையை சொல்லி மூன்று சகோதரிகளை கூண்டு கூட வந்திருக்கிறார். They are the three ladies. Okay. பார்த்தீர்களா? All right. Make them to sit. Give them a God bless you. இருங்கோ. அவர்கள் ஏன் வந்தார்கள் எனக்கு தெரியாது. நான் ஊழியர்களுக்கு நான் பேச போகிறேன், அங்கத்தவர்களுக்கு அல்ல. நீ ஜபிக்கும் பொழுது எந்த நேரமும் ஆக்களுக்குள்ள பிசாசண்டை நினைக்காது. அப்படியானால் அது பிழையான ஒரு மனப்பான்மை. நீ ஜபிக்கும் பொழுது, அதாவது கட்டளை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆட வேண்டியதில்லை, எப்படி இப்படியாக போக வேண்டியதில்லை. ஆகையினாலே தலையை முறுக்கிறதை விடு விடு. ஆரோ செய்ததை நீ கண்டிருக்கிறாய், அதனாலே செய்கிறாய். பல ஊழியர்களுக்கு கட்டாயம் கீழே விழ வேணும். மக்கள் விழுந்தாத்தான் பத்தியம் பத்தியமாட்டா என்ன பண்றது எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஆவியானவர் அவரை போல ஒரு ப்ரொஃபசர் உலகத்தில் எங்கேயும் காண இயலாது. எப்பொழுதும் சொல்லி இருக்கிறேன், இன்னும் இன்றைக்கும் சொல்லுவேன், அவங்க எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் ஏதோ ஒரு அசைபாடுதல் ஒரு இது இருக்குது. நான் ஜெபம் பண்ணால் காங்கிரீட் தூண் மாதிரி நிற்கிறாங்க. அது என்னது? இப்போ இனி வார ஆக்களுக்கு நான் ஜெபிச்சா ஆர்டர் இல்லையே துக்கம் வரும் எனக்கு. ஆகையினால தான் ஊழியர்களுக்கு இதை சொல்றேன். கேள், ஒரு சகோதரி வந்திருந்தது, நான் தனியாக ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கவில்லை. இன்னமும் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கவில்லை. இனி வாடாமல் இருக்கிறா, ஜெபம் காணாதோ வேண்டா. வல்லமை உருவாகட்டும். இல்லாத சத்தம் எல்லாம் போட்டு ஜெபம் பண்ணு. இந்த வலது கை சாடையா, அப்ப என்ன நல்ல சந்தோஷம் வந்துட்டு. இப்படி இப்படி தொடங்கி பார்த்தேன், எனக்கு சந்தோஷம் போக. இப்படி 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 வர துவங்கிட்டது. இப்ப என் முகம் மாறுபட்டுது. இப்ப இந்த கை நிக்குது இல்ல, நிக்கவே இல்லை பிரதர். ஆவியானவருக்கு முன்பாக சொல்றேன், ஊழியம் செய்ய போய் தரையில கைய வைக்கிறார்கள், விழுந்தா உனக்கு ஐஸ்கிரீம் குடிச்ச மாதிரி. விழுந்து அலம்பிச்சு ஒன்று நடக்காம போகலா, இங்க இருக்குது சனம். என்ன சிஸ்டர் நடந்தது, விழுந்துட்டு எழுங்கள் போனீங்கள்? ஒன்றுமே இல்லை. சீனாவுக்கு சொல்லுவான், கொட்டாயம் புள்ள வேணும். ஐ நான் புள்ள ஆடிக்கொண்டே போகுது. இப்ப நேரம் போகுது, இப்ப நான் இந்த மனுஷ கூட இப்படியே இருக்க வேணுமே. மனுஷியை வீட்டான புறத இப்படி இந்த கையோட ரோட்டால. நான் சும்மா ஒன்னா தம்பி, இந்த மனுஷன் ஜெபம் பண்ணான், இங்க வேற என்ன கைய. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? உடனே ஆவியானவரே இனிமேல் கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இப்படிதான் செய்த நான், கேட்க மாட்டேன். கண்ணன் திறந்து பார்த்தேன், கை நின்றுட்டு. அதோட விட்டு அதை நான் பார்த்துட்டு நிற்கிறேன். அவர் என்ன செய்ய போறார் என்னோட கையும் வைக்கிறது இல்லை. பழகிக்கொள். ஒருவருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஆடாட்டிலும் பரவாயில்லை, பிசாசுகள் வழியே போகலாம். ஒரு சகோதரி வந்தாள், அங்க கூத்துது இங்க கூத்துது, ஜபிக்கிறது சக்தி வருது, வீட்டு சரியான துக்கம், தலைப்பாரம் தலைகிடி என்று எங்கேயோ இருந்து வந்தாள். அதுவும் பார்த்த நாள் வந்த கோலத்தை எழும்பி படுக்கையால் எழும்பி வந்த மாதிரி. நான் ஜபம் பண்ணினேன், ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கண்களை மூடுவேன், அதுவும் பழகினேன். பிறகு திறந்துடுவேன், ஏதாவது இல்லை வாயாம ஆள் அல்லது எனக்கு மேல உணர்ந்து விடாம. அதெல்லாம் கணக்கு காரியங்கள் நடந்தது. அது ஊழியத்துக்கு கிளாஸ் வைக்க போயிடும். ஆக்கள் அப்படி போய் விழுந்தாங்க, ஜெயிக்கிறோம், கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. சோ இந்த சகோதரிக்கு அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணது ஒன்று நடக்கவில்லை. போனால் அப்புறம் அடுத்த நாள் வந்தால் என்ன சிஸ்டர் கேட்டேன், எல்லாமே எனக்கு ஆற்று போயிட்டு 99% நலம். ஆனால் என்னை கூட்டிக் கொண்டு வந்து அதில் வச்சு சொன்னால், நீங்கள் ஜபிக்கிற நேரம் மூன்று மிதுகம் என்ன விட்டு வெளியில் போனது பிரதர். என்னப்பா மூன்று மிருகம் என்னென்ன? ஒன்று வந்து பன்றி அல்லது பண்டி, கொளுத்த பண்டியோன், இன்னும் கொளுத்த நாய், கருப்பு நாய். அடுத்தது குரங்கு, என்ன குரங்கு உண்டு போனது. உண்மையா கண்ட நீங்களா? கண்டன. என்ன விட்டு வழியால போகுது? அதோட அந்த மனசுக்கு எல்லாமே சரி. அந்த ஆவிகள் உள்ள இருந்தது, அது வெளியே போறத தேவன் ஒரு விதமாக காண்பித்தார். எப்படி எப்படி இருளுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு கேக்குறாயா, அது தன்னை காண்பிக்கிறதோ அந்த விதமாக ஒரு சுரூபத்தை செய்து கொள்வார்கள். சவி உள்ளவன் கேட்க கடவான் மேலே ஆடையும் இல்லை, விளையும் இல்லை, ஒன்று நடக்கையும் இல்லை, நின்று போட்டு போனது. தேவன் விழாம குணமாக்கலாம், தேவன் மேய்ப்பனைகள் நீ இல்லாம அவர் குணப்படுத்தலாம். இப்பொழுது இந்த நேரத்தில் யார் குணமடைகிறார்கள் நான் அறியேன். தேவன் ஒரு துண்டு பிரசுரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் நேரத்தில் அந்த பிசாசு அந்த பிள்ளை விட்டு விடலாம். ஆண்டவர் சொன்னார், எனக்கு இருதயத்திலே சீக்கிரமாய் நான் நடவடிக்கை எடுக்கிறேன். சிறிய சிறிய துண்டுகள் அடங்கிய இரத்த அறிக்கைகளும் விடுதலை வசனங்களையும் அடித்து போற வார வந்த நின்றவன் போனவன் பஸ் நிற்கிறவன் ட்ரெயின்ல போறவன் மாக்கடல சாமான் வேண்டவன் எல்லாருக்கும் கொடு 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 கொடு. இந்த அளவு சிறிய துண்டு ஆவியான போட்டார் என்ன தெரியுமா இருதயத்திலே? அவர்கள் அதை பார்த்து அதை வாசிக்கும் நேரத்திலே அவர்களது கட்டுக்களை நான் ஒட்டிப்பேன். நீ எத்தனையோ தடவை வார்த்தையை கக்கிறாய், நீ எத்தனையோ காரியங்களை புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாய், இன்னும் ஒன்றுமே உனக்கு நடக்கவில்லை. பிள்ளைகளின் அப்பவும் நிறைய நிறைய எடுத்து வச்சிருக்கிறாய், அதிலே அனுபவம் இல்லை. எங்கேயோ ஒருத்தி வருகிறாள், அவள் வந்து ஆண்டவரே மேசையில இருந்து விழுகிற துண்டு எனக்கு காணுமப்பா, அந்த துண்டு நான் நாய்தான், நான் புறஜாதி தான். வேதம் சொல்லுகிறதே, பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொன்னார், புறஜாதிகள் உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள், புறஜாதிகள் உமது நாமத்திலே நம்பிக்கையாயிருப்பார்கள். என் ஜனம் அல்ல என்று எந்த இடத்திலே நான் சொன்னேனோ அந்த இடத்திலே ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் என்று அழைக்கப்படுவார்கள். இயேசு உலகத்துக்கு ஒளியாக, மனுஷர்களுக்கு ஒளியாக, உடன்படிக்கையின் ஆளாக இந்த உலகத்துக்குள்ளே நுழைந்தார். கிறிஸ்தவர்களை மனுஷரை கிறிஸ்தவர்களாக அல்ல, அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்க பண்ணும்படிக்கு, தேவனுடைய குடும்பத்திலே அழைக்கும்படிக்கு, அவர்களை சூஷர்களாக்கும்படிக்கு சபை அங்கத்துவத்தை விட்டு புலவாரி நான் இந்த சபை பரம்பரையா இதிலே இருக்கிறேன். முற்றிலுமான குருட்டாட்டம், குருடர்களுடைய கண்களை திறக்கவும், முதல் கதை. அவர் வந்தது ஆக்களை கூப்பிட்டு நாலு கட்டிடம் கட்டி முட்டைய திண்டு ஈஸ்டர் கொண்டாடி அதுக்கப்புறம் கிடக்கிற சாராயம் எல்லாம் குடிச்சு கிடக்கிற பலகாரம் எல்லாம் திண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட அல்ல, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையில் இருக்கிறவர்களை வெளியிலே கொண்டு வருவது, மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது. உம்மை ஒளியாக நான் வைக்கிறேன். யூதர்களுக்கு முதலாவதாக இந்த நற்செய்தி கூறப்பட்டது, புறக்கணித்தார்கள். அந்த செய்தி புறஜாதியாருக்கு ஏற்கனவே கூறப்பட்டபடி பவுல் சொன்னார், நீங்கள் இந்த செய்தியை மறுக்கிறீர்கள், ஓகே நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதே விதமாக உலகெங்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி, இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆளுகை செய்யும் அந்த ராஜ்யம், அவருடைய செய்தி உலகெங்கும் இப்பொழுது பரப்பப்படுகிறது. அவர்கள் விழுந்தாலோ விழாமல் விட்டாலோ எது நடந்தாலோ நீ கொடுக்க வேண்டியது அதிகாரம், நீ கூற வேண்டியது அதிகார வார்த்தைகள், நீ பேச வேண்டியது சிருஷ்டிப்பின் வார்த்தைகள். இந்த நரம்புகளுக்கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பாயட்டும். பழுது அடைந்த இந்த குழாய்கள் மறுபடியும் புதிதாய் சிருஷ்டிக்கப்படட்டும். இரத்தம் இன்னும் போகாத இந்த இடங்களுக்கு சரியான இரத்தம் சிருஷ்டிக்கப்பட்டதன் முறையின்படி அந்த இடத்திலே பாயட்டும். உள்ளே வளர்ந்திருக்கிற கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையால் கரைந்து போகட்டும். புதிய முறிந்த எலும்புகள் புதிதாய் சிருஷ்டிக்கப்படட்டும். இந்த நேரத்திலும் அவருடைய வல்லமை அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கட்டும். இந்த வார்த்தைகளை நீ பேசும் பொழுது the Holy Spirit now you can take those words and create அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை. yes பேசு பேசு, அவர் அந்த வல்லமையை அனுப்பி கொண்டே இருப்பார். எசேக்கியேல் கதைதான் நடந்தது. படிப்படியாக நடந்தது. முதலில் தசைகளால் மூடப்பட்டது அந்த சவங்கள் சமக்காலையிலே. எசேக்கியேல் பேசிக்கொண்டே இருந்தான், தசைகள் வரட்டும். இவையாவும் தேவனுடைய ஜனத்துக்கு குறுநாட்டமாயிருக்கிறது. எத்தனை சபைகள் அசுத்தாவிகள் உண்டது என்று கூட விசுவாசிக்கிறதில்லை.
எத்தனை சபைகள் தேவன் நாசாத சபைகள் இங்கும் அங்குமாய் வஞ்சிப்பிலே கிடக்கிறது. ராஜ்யத்தின் செய்திக்கு எதிரிகள் வெளியே ஆடுகள் மாதிரி தோற்றம், உள்ளே ஓநாய்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்காய் அனுப்பும் பொழுது சொன்னார், நான் உங்களை ஓநாய்கள் மத்தியிலே நான் அனுப்புகிறேன், ஆகையினாலே சர்ப்பங்களை போல விவேகம் உள்ளவர்களாயும் புறாவை போல கபடு இல்லாதவர்களுமாய் இருங்கள். ஒரே தடுமாற்றம் எனக்கு அதை அந்த வசனத்தில், ஏன் பாம்புகளை போல விவேகம் என்று சொன்னீர் ஆண்டவரே? இன்னமும் அதுக்கு வெளிச்சம் எனக்கு இல்லை. ஆனால் பார்க்க போனால் இந்த உலகத்து ஜனம் தங்கள் தங்களுடைய பிசினஸ்லே மிகவும் விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, பிசினஸ் கம்பெனிஸ் அவர்கள் எப்படி முன்னேறுவது என்பதை படிப்பிப்பதற்கு வேத வாக்கியங்களில் 98 விதமான அடிப்படையை வைத்து அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். வங்கிகள், கூட்டுத்தாபனங்கள், மற்ற கம்பெனிஸ் வேத வாக்கியம் ஒன்றிலே கண்டேன், நீ முன்னேற வேண்டுமானால் நீ எல்லாரையும் மன்னிக்க வேணும், அப்பொழுது நீ மன்னிக்கப்படுவாய். வசனமேமில் ஒன்றுமில்லை, ஆனால் அவன் நோட்ஸில் இருக்குது. எப்படி இருக்குது இது? இங்கே இருக்கிறாயா என்று விசுவாசிக்கிறேன். நான் வந்த சகோதரி இந்த காரியங்களை சொன்ன இவைகள் கூட நான் கற்றுக்கொண்டேன். உலத்தவை விழுந்தாலும் குணப்படுத்தப்பட வேண்டியதில்லை, விழுந்து கிடந்து போனாலும் கட்டாயம் குணப்பட்டு போறாங்கன்னு நினைக்காத, பிசாசு ஓடி இருக்குன்னு நினைக்காத. சில பிசாசு நீ கையை வச்சதும் டம்முன்னு கொண்டு போய் கீழே விழுந்து வடி வாரி திரவள்ளும். அதுதான் திருப்பி திருப்பி பார்க்கறேன் நான். ஆறாண்டவர் இது ஒரு ஆள் நல்லா சொல்லுது நிற்கிற கூப்பிடந்தாள் விழுந்து படுத்துரு என்ன வீடு அண்டு பாஸ்டருக்கு இப்ப என்ன நல்ல சந்தோஷம், அவர் கை வைக்க மேல விழுந்துட்டு பஞ்சிப்பு ஆவிகளை பகுத்தறியிற தன்மை தேவை. அது சுழியோடி போட்டு போகும். அது அக்கவனமாயிருக்கு சொன்னால் எத்தனை போய்த்துது. நாய் வந்து தேங்காய் பாதியை கொண்டு போன மாதிரி கொண்டு போனதே, சிலரை கொண்டு போய் கவ்விட்டு அந்த வாரண்ட அறிஞ்ச உடனே கீழே போட்டுட்டு வாயில இருந்து இங்க இருக்குது பாதி கொண்டு போனது தெரியும் போன இடங்கள். வந்து பார்க்கற நேரம் குசினியில ஒருவரும் இருக்க இல்லை, பின்ன அது பாதியும் சேர்ந்து போயிட்டது. நான் வாரனண்டு கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு, சிறைச்சாலையிலே இருக்கும்படி வெளியிலே கொண்டு வரதுக்கு நான் உம்மை உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். ஓ ஹல்லேலூயா, தட்ஸ் ரைட். இன்றைக்கு சபை என்று சொல்லிக்கொண்டு அவர் என்னத்துக்காக வந்தார், யார் வந்தார், என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றுமே தெரியாது. மிஞ்சினதெல்லாமே ஒரு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்படியே அதை வச்சே பாட்டு படிக்கிறான். காலம ஒரு ஆராதனை, மாலை ஒரு ஆராதனை, கிடக்கிற பாட்டெல்லாம் படிச்சு தள்ளுறான். இங்கே என்ன நடந்தது திருத்துவத்திலே தெரியாது, இது என்ன நாட்கள் தெரியாது. தேவாவியானவரின் வெளிப்படுத்துதல் இல்லாமல் எந்த ஒரு சபையும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபம் விளக்கு, ஆனால் பாதைக்கு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம், வெளிப்படுத்தப்பட்ட அறிவு. அந்த வெளிப்படுத்தப்பட்ட அறிவு
தேவாவியானவர் மட்டும்தான் கொடுக்கலாம். பைபிள் காலேஜ் அதை கொடுக்க முடியாது, ஒரு மெய்ப்பன் அதை கொடுக்க முடியாது. இப்பொழுது நான் பேசும் இந்த வார்த்தைகளை, இது உனக்கு வெளிச்சமாக ரெவலேஷன், அதை உனக்கு கொடுக்க வேண்டுமானால் தேவாவியானவர் தான் தெரிவு செய்கிறார். தேவாவியானவர் ஒரு ஆள், பிதாவுக்கு சரீரம் உண்டு, அவர் காற்றல்ல, அவருக்கு முகம் உண்டு. மோசேக்கு சொன்னார், நீ என் முகத்தை பார்க்க முடியாது, என் பின்பகுதியை பார்ப்பாய். அவருக்கு பின்பகுதி உண்டு, பேக். அந்த 10 கற்பனைகளை அவர் சொன்னார், என் விரலாலே நான் எழுதுவேன், அவருக்கு விரல் உண்டு. உனக்கு ஏன் விரல் இருக்கிறது தெரியுமா? அவருக்கு இருக்கிறபடியா. ஜபத்தோடு இதை கேட்டுக்கொள், தேவன் உன்னை போல அவர் இல்லை, நீ அவரை போல இருக்கிறாய். God is not like you. You are like him because he created you. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஜான் 4:24, ஆனால் அவருக்கு சரீரம் உண்டு, ஆவிக்குரிய ஒரு சரீரம். அவர் ஒரு காத்தல்ல, ஆவியானவருக்கு சரீரம் உண்டு. ஆம், உன்னை சிருஷ்டித்ததே அவர். யாரை போல சிருஷ்டித்தார்? தம்மை போல. ஏன் உனக்கு 2 காதுகள்? அவருக்கு இருக்கிறபடியால். தம்மை போல, நம்முடைய ரூபத்திலும் நம்முடைய சாயலிலும் அவர்களை சிருஷ்டிப்போம். அவர் ஆவியாய் இருக்கிறார், ஆவிக்குரிய ஒரு சரீரம். அவர் ஒரு ஆள், இஸ் எ பர்சன். ஐ டோல்ட் யூ, பிதா இயேசுவோடு கதைக்கும் பொழுது வார்த்தையாகி தேவரோடு ஆவியானவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். What a plan. இந்த ரகசியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. So he has a spirit body like Father. ஆனால் வார்த்தையாகியவர், நாங்கள் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அழைப்பவர், அவருக்கு அவர்களுடைய சரீரம் இல்லை. அவருக்கு இருப்பது மனுஷனுடைய மகிமை அடைந்த சரீரம். மனுஷனாகி அந்த மனிதனின் சரீரத்திலே 100% தேவன், 100% மனுஷனாக இருந்தவர். அவர் நம்முடைய பாவத்துக்காக அந்த தண்டனை, அந்த சிலுவையை தாமேற்றுக் கொண்டு எல்லா சாபங்களையும் தாமெடுத்து ஆசீர்வாதங்களை உனக்கும் எனக்கும் கொடுக்கும்படிக்கு தேவ கோப்பாக்கினை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த இரக்கத்தை அவர் தேவன் நமக்கு கொடுக்கும்படிக்கு, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டு அந்த சரீரத்திலே அந்த சிலுவையிலே தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் வேலை முற்றுமாகும்படிக்கு அது முடிந்ததும் சிலுவையிலே சொன்னார், முடிந்தது. It is finished. What is finished? பிதா ஏற்கனவே கொடுத்த அந்த ரட்சிப்பின் திட்டம், அந்த ரட்சிப்பின் உடன்படிக்கையின் வேலை, அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம், ஆவியானவர் நானும் உம்மோடு வந்து அதை செய்வேன் என்று சொன்ன அந்த ஊழியம், அது முடிவடைந்தது. அந்த நேரத்திலே அந்த ரட்சிப்பு மனுஷர்களுக்கு முற்றாகியது. மதம் என்ன சொல்கிறது? Do it, do it, do it, do it. அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய், அதுக்கு அந்த மாதிரி செய், இதுக்கு இப்படி செய், அதுக்கு தர்மம் கொடு, இதுக்கு இது இப்படி செய், கையிலே குத்து, காலிலே குத்து, முதுகிலே குத்து, மேலே இருந்து தொங்கு, கீழே இப்படி செய், நிலத்திலே புரளு, உபவாசம் பண்ணு, அப்படி செய், இப்படி செய், இல்லாவிட்டாலும் பாவங்கள் மன்னிப்பு இல்லை, பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. ஆகையால் பல காரியங்களை செய் 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 என்று சொல்வதுதான் மதங்கள். ஆனால் தேவனோ இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஒரே பலியின் மூலமாக அவர் சொன்னார், முடிந்தது. பாவத்தின் பரிகாரம் முடிந்தது, பாவத்தின் சம்பளம் முடிந்தது, முற்றிலுமாய் கட்டப்பட்டாயிற்றே. இன்னமும் சொல்ல போனால், சரீரத்தை விட்டு வெளியே வந்த இயேசே ஆவியும் ஆத்துமாவும் தேவனண்டை போகவில்லை. ஏன்? இன்னமாய் பாவத்துக்கான முழு தண்டனையும் இன்னும் கட்டுப்படவில்லை. அவர் நரக பாதாளத்துக்கு இறங்கினார். அந்த ஐசுவரியவான் போரே இடத்துக்கு அவன் இயேசுவை கண்டு என்ன பேசியிருப்பானோ அவைகள் இதிலே இன்னும் எழுதப்படவில்லை. ஒருவேளை நிச்சயத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம், அவர் அந்த நரக பாதாளத்திலே அந்த நெருப்பின் மத்தியிலே 3 நாள் 3 இரவு அந்த வேதனை நிறைந்த இடத்திலே அவர் அங்கே இருந்தார். முழுவதுமாய் சம்பளம் கட்டுவதற்காக சும்மா நடந்த காரியம் அல்ல. இவை யாவையும் தெளிவாக பிதாவாகிய தேவன் அவருக்கு கூறியிருந்தார். கொஞ்ச காலம், ஒரு நிமிஷம் தானுடைய கைவிட வேண்டியவன். நீ என்னை நோக்கி கூப்பிட்டு நான் கேட்க முடியாது. உலகத்தின் பாவம் அனைத்தையும், எல்லா தண்டனையும் அந்த சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் எல்லா நோய்களாலும் சிலுவையிலே நசுக்கப்பட்டு 53:10 தான் கூறுகிறது. தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். ஏன்? உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டபடியால். That's right. மரித்த அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. தேவனுடைய நேரம் கிட்டே வந்து கொண்டிருந்தது. அந்த ஞாயிறு காலை வந்தது. தேவன் குரல் எழுப்பினார், அவரை வெளியே விடுங்கள். Jesus Christ came out and the Holy Spirit raised, healed his body and raised his body. அவர் சரீரத்தை குணமாக்கி அவருடைய திட்டத்தின்படிக்கு இயேசுவை அந்த காலையிலே உயிரோடு எழுப்பினார் அந்த இடத்தில். And that's why அவரது நாமத்திலே இன்றைக்கு பிசாசுகள் கூச்சல் போடும் காரியம். That's why சாத்தானின் வல்லமை முறியடிக்கப்பட்டது. சிலுவையிலே அவரது இரத்தத்தின் மூலம் மனித குலம் அனைத்துக்கு இருந்த அந்த அதிகாரம் உடைக்கப்பட்டது. சட்டபூர்வமாக இருந்த அதிகாரம் உன் மேல், உன் குடும்பத்தின் மேல் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வராதவர்கள், இதை அறியாதிருப்பவர்கள் அனைப்பருக்கும், அவர்களுக்கு இருக்கும் அந்த அறியாமையினாலே அவன் இன்னும் அவர்களை அந்த சுரச்சாலையிலே வச்சிருக்கிறான். அவர்களுக்கு இதை அறிவித்து அவர்களை விடுதலையாக்குவது உன்னுடைய பொறுப்பு. மேய்ப்பர்கள் மட்டும் இதை செய்ய முடியாது. மேய்ப்பர்களை விழுந்த பொறுப்பல்ல. மேய்ப்பர்கள் ஊழியத்துக்காக ஜனங்களை கட்டி எழுப்பத்தான் சபையை ஏற்படுத்தினார் தேவன். பிக்னிக் வைக்க அல்ல, பாய்ஸையும் கேர்ள்ஸையும் சேர்த்து விட அல்ல, வஞ்சிப்பான இச்சையின் ஆவியற்றின சபையிலே கிடக்கிறது. சகோதரர்களே, ஓ, சாத்தானுக்கு இயேசு உயிர்த்தெழுவார் என்று தெரியவில்லை. அது உனக்கு தெரியுமா? சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் அசுத்தாவிகளுக்கும் தெரியவில்லை. அது உனக்கு தெரியுமா? சொல்ல போனால் தேவதூதர்களுக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் தேவாவியானவர் இந்த வார்த்தையின் எழுத்துக்களை, இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அதை வெளிப்படுத்துகிறார். ஒழிய மற்றவர்களுக்கு அல்ல. ஒரு வசனம் வெளிப்படுத்தப்பட முடியாது. ஆவியானவர் வெளிப்படுத்தவும் மாட்டார். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தும் அந்த வேலை தேவ ஆவியானவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதே. அவர் ஒரு ஆள், அவர் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லையோ? நீ 20 வருஷமும் தேவனுடைய சபையிலே இருக்கலாம், யாவிக்குரிய சபையிலே இருக்கலாம், எந்த ஊரிலும் இருக்கலாம், இந்த வெளிச்சம் ஆவியானவரால் உனக்கு கிடைக்கவில்லையோ, அவர் உன் இருதயத்தை திறக்கவில்லையோ, ஒன்றுமே நீ பெற முடியாது. எத்தனையோ பேர் இன்றைக்கு இதை வாசிக்கிறார்கள். பவுல் பேசியதை, அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருந்து பேசியதை லிடியாங்கிற ஒரு சகோதரி கேட்டுக் கொண்டிருந்தான். வார்த்தை சொல்லுகிறது, பவுல் பேசியதை கேட்டுக்கொள்ளும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தாராம். பித்தலாட்டம் ஆடாது, பெருமை கொள்ளாது. எனக்கு அது தெரியும், நான் எங்கட சபையா, நான் எங்களுடைய மதம், இயேசு கிறிஸ்து ஒரு நபிதான், அவர் தேவகுமாரன் அல்ல, அவர் மற்றவர்களை போல ஒரு நபி. எக்ஸ்கியூஸ் மீ, யூ வில் நெவர் நோ ஹிம் அன்லஸ் இஸ் ரிவீல்ட். பிதா தேவாவியானவர் மூலம் இயேசுவை வெளிப்படுத்தினாலுடைய அவரை யாரும் அறிய முடியாது. சாத்தான் மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்து எழும்புவார் என்று அறிந்திருந்தால், வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2:8 மகிமையின் கர்த்தராகிய அவரை அவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அவனுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது, சாத்தான் அறிய முடியவில்லை. அவன் வாசிக்கலாம், பட் இட்ஸ் லைக் ஜஸ்ட் ரீடிங் சம் டம் திங். உனக்கோ எனக்கோ அது வெளிப்படுத்த தேவன் கட்டளையிட்டார். And do you know who chooses the revelation? The Holy Spirit. Aren't you glad? அவர் உன்னை தெரிவு செய்து குமாரனை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் என்று உனக்கு சந்தோஷம் இல்லையா? மாற்றம் இருக்க ஆண்டவர், எழும்பு, உன் வேலையை செய், உன்னுடைய காலங்கள் எல்லாமே அவருடைய கரத்திலே. எத்தனையோ பேர் வர வேண்டியதாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே. May the Lord be with you.